விவசாயிகள் போராட்டம். தத்துவார்த்த பின்னணி. அசோக் தவாலே. விவசாய புரட்சியின் நோக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்சி திட்டம் இந்திய புரட்சியின் தற்போதைய கட்டத்தை மக்கள் ஜனநாயகம் என்ற கட்டமாக விவரிக்கிறது. அது வரையறுத்துள்ள மூன்று முக்கிய கடமைகள் என்பது: ஏகாதிபத்திய எதிர்ப்பு, ஏகபோக மூலதன எதிர்ப்பு, நிலப்பிரபுத்துவ எதிர்ப்பு ஆகியவை ஆகும். விவசாய புரட்சியே மக்கள் ஜனநாயக புரட்சியின் அச்சாணியாக கருதப்படுகிறது. இதை விளக்கும் வகையில் கட்சி திட்டம் கீழ்கண்டவாறு கூறுகிறது: விவசாய பிரச்சினை என்பதே இந்திய மக்களின் முன்பாக உள்ள மிக முக்கியமான தேசிய பிரச்சினையாக தொடர்ந்து நீடிக்கிறது. அதனை தீர்த்து வைப்பதற்கு கிராமப்புறத்தில் நிலவி வரும் நிலப்பிரபுத்துவம், வட்டிக்காரர் வியாபாரிகளின் கூட்டு சுரண்டல், சாதி பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையிலான ஒடுக்குமுறை போன்றவற்றை முற்றாக நீக்குவதையே இலக்காக கொண்ட தீவிரமான முழுமையான விவசாய சீர்திருத்தங்கள் உள்ளிட்ட புரட்சிகரமான மாற்றம் தேவைப்படுகிறது. இந்தியாவில் நடைபெற்று வரும் முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ ஆட்சியின் திவால் நிலைமை விவசாய பிரச்சினையை முற்போக்கான ஜனநாயக பூர்வமான வழியில் தீர்ப்பதற்கல்ல, அதை அவ்வாறு அணுகுவதிலும் தவறியுள்ளது என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஒரு விவசாய புரட்சியை நோக்கி முன்னேறுவதற்காக 1940களில் கம்யூனிஸ்ட் கட்சியும் அகில இந்திய விவசாயிகள் சங்கமும் தொடர்ச்சியாக வரலாற்று சிறப்புமிக்க மகத்தான போராட்டங்களை தலைமையேற்று நடத்தியுள்ளன. இந்த போராட்டங்கள் அனைத்துமே இந்தியாவின் விவசாய இயக்கத்தின் வரலாற்று பக்கங்களில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளன. அனைவருக்கும் தெரிந்தது போலவே வங்காளத்தில் தேபகா, கேரளாவில் வடக்கு மலபார் மற்றும் புன்னப்புரா வயலார், திரிபுராவில் கணமுக்தி பரிஷத், அசாமில் சுர்மா பள்ளத்தாக்கு, தமிழ்நாட்டில் கிழத்தஞ்சை, மகாராஷ்டிராவில் தானே மாவட்டத்தில் ஒர்லி ஆதிவாசிகள் ஆகிய போராட்டங்கள் உள்ளடங்கியிருந்தன. இவை அனைத்திற்கும் சிகரம் வைத்தாற்போல் விளங்குவதுதான் தெலுங்கானாவில் நடைபெற்ற விவசாயிகளின் ஆயுதம் தாங்கிய போராட்டம். இந்த போராட்டங்கள் அனைத்துமே நிலப்பிரபுத்துவத்தின் அனைத்து வடிவங்களையும் எதிர்த்து நடைபெற்றவை ஆகும். ஜமீன்தாரி முறையை ஒழித்து தீவிரமான நில சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டுமென அவை கோரின. நிலப்பிரச்சனையை தங்களின் முக்கியமான நிகழ்ச்சி நிரலாக கொண்டே அவர்கள் போராடினர். விடுதலைக்கு பிந்தைய காலத்தில் இதற்கான சட்டங்களை இயற்றி கணிசமான அளவிற்கு நில சீர்திருத்தங்கள் மற்றும் நிலமற்றவர்களுக்கு நிலத்தை மறுபங்கீடு செய்து தருவது ஆகியவற்றுக்கான ஒரு திட்டத்தை கேரளாவிலும் மேற்கு வங்கத்திலும் திரிபுராவிலும் நிறைவேற்றியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையிலான இடதுசாரிகளின் தலைமையிலான அரசுகள் மட்டுமே என்பதொன்றும் தற்செயலான விஷயமல்ல. இந்த நில சீர்திருத்தங்களின் மூலம் பயன்பெற்றவர்களில் பெரும்பாலோர் தாழ்த்தப்பட்ட பழங்குடி பிரிவினரே ஆவர். விடுதலைக்கு பிந்தைய பயணத்தின் பாதை. விடுதலைக்கு பின்பு தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கங்களின் விவசாயம் தொடர்பான கொள்கைகள் என்பவை அரை நிலப்பிரபுத்துவ நிலப்பிரபுக்களை முதலாளித்துவ நிலப்பிரபுக்களாக மாற்றுவதையும் பணக்கார விவசாயிகள் என்ற பிரிவை வளர்த்தெடுப்பதையும் நோக்கமாக கொண்டதாகவே இருந்தன. இந்த கொள்கைகள் விவசாயிகள் மத்தியில் இருந்த வர்க்க வேறுபாடுகளுக்கு வழிகோலுவதாகவும் அதை மேலும் தீவிரப்படுத்துவதாகவும் இருந்தன. பசுமை புரட்சி குறித்து ஆய்வு செய்த எஸ்ஆர் பிள்ளை எழுதியிருந்தார், மூன்று தெளிவான நோக்கங்களுக்காகவே ஆளும் வர்க்கங்கள் பசுமை புரட்சிக்கான தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்தன. ஒன்று, விவசாய புரட்சி குறித்த அச்சம். இரண்டாவது, விவசாயத்தில் முதலாளித்துவ வகைப்பட்ட உற்பத்தி உறவுகளை வளர்த்தெடுப்பது. மூன்றாவது, இரண்டு வகையான நலன்களுக்கு, அதாவது இந்திய முதலாளிகள் மற்றும் உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், விவசாயத்திற்கான இயந்திரங்கள் ஆகியவற்றை உருவாக்கும் விவசாயம் தொடர்பான வர்த்தகத்தில் ஈடுபட்டு வரும் பன்னாட்டு நிறுவனங்கள் ஆகியவற்றின் நலன்களுக்கு சேவை செய்வது. பசுமை புரட்சியின் தொழில்நுட்பமானது அதிக விளைச்சல் தரும் விதை வகைகள், நவீன இடுபொருட்களை பயன்படுத்தி விவசாயத்தில் உற்பத்தி திறன், உற்பத்தி ஆகியவற்றை அதிகரிக்கும் நோக்கம் கொண்டதாக இருந்தது. இந்த தொழில்நுட்பம் வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்ட பிறகு இந்தியா திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதைத் தொடர்ந்து முடிவே இல்லாத விவசாய செழிப்புமிக்க ஒரு புதிய சகாப்தம் உருவாகும். விவசாயத்துறையின் நோய்கள் அனைத்தையும் தீர்ப்பதற்கான இந்த மருந்து அனைத்து விவசாயிகளுக்கும் அனைத்து பகுதிகளுக்குமானது அல்ல என்பதும் மிக விரைவிலேயே தெளிவாக தெரிய வந்தது. பாசன வசதி, கடன் வசதி மற்றும் இதர அம்சங்களை கொண்ட நிறுவன ரீதியான கட்டமைப்பு வசதிகளை கொண்டு வளர்ச்சி பெற்றுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே இந்த விதைகளையும் உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் விவசாய கருவிகளையும் விநியோகம் செய்வது என்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட நடைமுறை தந்திரம் என்பதன் அடிப்படையில் அமைந்ததாக இருந்தது. உற்பத்தி திறனையும் உற்பத்தியையும் அதிகரிப்பதற்கு உதவி செய்வதாக இது இருந்தது. எனினும் அதனோடு கூடவே இரண்டு வகையான அசமத்துவமும் வளர்ந்தது. பகுதிகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வு, விவசாயிகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வு. இந்த அனுபவத்தின் அடிப்படையில் 1979 வாரணாசியில் நடைபெற்ற அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தின் 23rd தேசிய மாநாடு வழக்கத்தை விட மாறுபட்ட ஒரு முடிவை மேற்கொண்டது. அது கீழ்கண்டவாறு துவங்கியது. கட்டமைப்பு ரீதியான இந்த மாற்றங்கள், அவற்றின் பல்வேறு வகைப்பட்ட விளைவுகள் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு நிலப்பிரபுத்துவத்தை முழுமையாக ஒழிப்பது, நிலமற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நிலத்தை பகிர்ந்தளிப்பது ஆகியவை விவசாய புரட்சியின் மைய முழக்கமாக தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதோடு இந்த முழக்கத்தை பரவலாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற முடிவுக்கும் நாம் வந்துள்ளோம். எனினும் இந்த கோஷத்தை வைத்து கொண்டு நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் நம்மால் செயலில் இறங்க முடியாத நிலையே நீடிக்கிறது. நமது மையமான கோஷமாக இதை தொடர்ந்து எழுப்பி வந்தாலும் கூட உபரி நிலம், பினாமி நிலங்கள், தரிசு நிலங்கள் போன்றவற்றுக்கான போராட்டங்களை தொடர்ந்து நாம் நடத்தி வந்தாலும் கூட விவசாய தொழிலாளர்களின் கூலி, வீட்டுமனை, குத்தகை குறைப்பு, குத்தகைதாரர்களுக்கு உற்பத்தியில் 75% பங்கு, நிலத்திலிருந்து வெளியேற்றுவது, கிராமப்புற கடன் சுமையை முற்றிலுமாக அகற்றுவது அல்லது குறைப்பது, விவசாய விளைபொருட்களுக்கு கட்டுப்படியாகும் விலை, மலிவான கடன் வசதி, வரிச்சுமையை குறைப்பது, தண்ணீர், மின்சாரம் போன்றவற்றுக்கான கட்டணங்களை குறைப்பது, காவல்துறையின் மறைமுகமான அல்லது நேரடியான உதவியுடன் நிலப்பிரபுக்களின் குண்டர் படையின் தாக்குதல்கள், தலித்துகள் மீதான சமூக ரீதியான ஒடுக்குமுறை, நிர்வாகத்தில் நிலவி வரும் ஊழல் போன்ற பல்வேறு பிரச்சினைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை விவசாய சங்கத்திற்கு ஏற்படுகிறது. விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் ஏழை, நடுத்தர, பணக்கார விவசாயிகள் என அனைத்து பிரிவினரையும் பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இவை அமைகின்றன. இவற்றின் மீதான இயக்கங்களில் இவர்கள் அனைவரையும் அணிதிரட்ட முடியும். மிகச்சிறிய அளவில் இருக்கும் நிலப்பிரபுக்களை தனிமைப்படுத்த விவசாய தொழிலாளர்கள், ஏழை விவசாயிகள் ஆகியோரை மையமாக கொண்டு விவசாயிகளின் அதிகபட்ச ஒற்றுமையை வளர்த்தெடுக்க இந்த பிரிவினர் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும். நவதாராளவாத கொள்கைகளின் தாக்குதல்கள். மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசால் நவதாராளவாத கொள்கைகள் நாட்டில், குறிப்பாக விவசாயத்தில், 1991 தொடங்கப்பட்டன. கட்சி திட்டத்தின் பாரா 3.22 மற்றும் 3.23 ஆகியவை கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறது. அரசினால் தொடங்கி வைக்கப்பட்ட முதலாளித்துவ வளர்ச்சி முடிவுற்றதை தொடர்ந்து வந்த தாராளமய கொள்கைகள், விவசாய கிராமப்புற வளர்ச்சிக்கான கொள்கைகள் 20th century இறுதி 10 அபாயகரமான பிற்போக்குத்தனத்தை நோக்கி திரும்புவதற்கு வழிவகுத்தது. விவசாயம், பாசன வசதி மற்றும் இதர கட்டமைப்பு பணிகள் ஆகியவற்றில் அரசின் முதலீடு குறைவது, கிராமப்புற குடும்பங்களை பெரிதும் பாதிக்கும் வகையில் முறைப்படுத்தப்பட்ட பிரிவிலிருந்து கிடைத்து வந்த கடன் வசதி மிக கூர்மையாக குறைந்தது ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இந்த கொள்கைகள் இருந்தன. கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வறுமை ஒழிப்புக்கான திட்டங்கள் ஆகியவையும் வெட்டி குறைக்கப்பட்டன. நில உச்சவரம்பு சட்டங்களை நீர்த்து போகச் செய்யவும், பெரும் நிறுவனங்கள், விவசாய பொருட்கள் சார்ந்த வணிகத்தில் ஈடுபட்டு வரும் வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு நிலத்தை குத்தகைக்கு விடவும் மாநில அரசுகளுக்கு நெருக்கடி தரப்பட்டது. விவசாய உற்பத்தியிலும் கூட பன்னாட்டு நிறுவனங்கள் இப்போது நுழைந்து வருகின்றன. இந்த தாராளமயமாக்கலின் விளைவாக மிக உயரிய தொழில்நுட்பங்களை தங்கள் கைகளில் வைத்துள்ள, உலக சந்தையை செயல்படுத்தி வருகின்ற பன்னாட்டு நிறுவனங்கள் விவசாய உற்பத்தி பொருட்களின் விலைகளின் மீது அதிகமான நேரடியான கட்டுப்பாட்டை செலுத்துகின்றன. பாரபட்சமான பரிமாற்ற விலைகள், அதன் கடுமையான ஏற்றத்தாழ்வுகள் ஆகியவற்றின் மூலமாக விவசாயிகளை தீவிரமாக சுரண்டுவதென்பது நிரந்தரமான அம்சமாக மாறிவிட்டது. இதன் விளைவாக விவசாய உற்பத்தி பொருட்களை விற்பவர் என்ற வகையிலும், தொழில்துறை உற்பத்தி பொருட்களை வாங்குபவர் என்ற வகையிலும் விவசாயி அறவே சுரண்டப்படுகிறான். மத்திய அரசின் கொள்கைகள் ஏழை, சிறு, நடுத்தர விவசாயிகளை மேலும் ஓட்டாண்டியாக்குவதை அது விரைவுபடுத்தும். நகர்ப்புறத்திலும் கிராமப்புறங்களிலும் இருக்கின்ற வேலையில்லாத இளைஞர்களின் எண்ணிக்கையை அது மீண்டும் இதுவரை கண்டிராத அளவிற்கு உயர்த்தும் என்று ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் அன்று குறிப்பிட்டார். இந்த எச்சரிக்கைகள் எவ்வளவு சரியானவை என்பதை கடந்த 25 விவசாயத்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மிக தெளிவாக நிரூபிக்கின்றன. 2003 அகில இந்திய விவசாயிகள் சங்கமும் அகில இந்திய விவசாயிகள் தொழிற்சங்கமும் மாற்று விவசாய கொள்கை என்ற ஆவணம் நாட்டின் விடுதலைக்கு பின்பு விவசாயத்துறையில் முதலாளித்துவ ரீதியான வளர்ச்சியை இரண்டு கட்டங்களாக விரிவாக பிரித்திருந்தது. ஒன்று, 1947 முதல் 1990 வரையிலான அரசின் ஆதரவுடன் கூடிய காலகட்டம். 2, 1991 துவங்கிய தாராளமய தனியார்மய உலகமயமாக்கல் காலகட்டம். இந்த பின்னணியில் கிராமப்புறங்களில் இரண்டு முக்கிய முரண்பாடுகளை அந்த ஆவணம் கீழ்கண்டவாறு விவரித்திருந்தது. இந்திய விவசாயத்தில் தற்போதைய சூழ்நிலையானது இரண்டு முக்கிய முரண்பாடுகளை சித்தரிப்பதாக உள்ளது என்பதை மேற்கண்ட ஆய்வு தெளிவாக எடுத்து கூறுகிறது. இவற்றில் முதலாவது நிலப்பிரபுக்கள், பெருமுதலாளித்துவ விவசாயிகள், பெரும் வணிகர்கள், வட்டி தொழில் செய்வோர் ஆகியோரையும் அவர்களது கூட்டாளிகளையும் உள்ளடக்கிய பிரிவினருக்கும் விவசாய தொழிலாளர்கள், ஏழை நடுத்தர விவசாயிகள், கிராமப்புற கைவணிஞர்கள் உள்ளடங்கிய பிரிவினருக்கும் இடையேயான கூர்மையான பிளவு. இரண்டாவது, ஏகாதிபத்தியத்தின் கட்டளைக்கு இணங்க செயல்படுத்தப்படும் அரசின் தாராளமய தனியார்மய உலகமய கொள்கைகளுக்கு பெருந்திரளான விவசாயிகளிடமிருந்து மட்டுமின்றி கிராமப்புற செல்வந்தர்களில் ஒரு பிரிவினரிடமிருந்தும் அதிகரித்து வரும் எதிர்ப்புணர்வு ஆகும். இந்த தாராளமயமாக்கல் கட்டத்தில் ஆரம்ப மூலதன குவிப்பு இந்திய விவசாயத்தை அழித்து இந்திய விவசாயிகளின் மீது தாக்குதல் தொடுத்து வருகிறது. நில சீர்திருத்தம் என்பதற்கான அர்த்தமே இப்போது தலைகீழாக மாறியுள்ளது. நிலத்தில் உழைப்பவர்களுக்கு நிலம் என்பதாக அது இல்லை, மாறாக பெருநிறுவனங்களுக்கே நிலம் என்பதாக அது மாறியுள்ளது. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், திட்டமிடப்பட்ட தொழில் வளாகங்கள் ஆகியவற்றுக்கான கொள்கையிலும் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி பதவியேற்ற துவக்க நாட்களிலேயே நிலம் கையகப்படுத்தலுக்கான அவசர சட்டத்தை கட்டாயமாக திணிப்பதற்கான முயற்சிகள் ஆகியவற்றில் மிகவும் வெளிப்படையாகவே தென்பட்டது. ஒன்றுபட்ட விவசாயிகளின் கள அடிப்படையிலான போராட்டங்கள், நாடாளுமன்றத்தின் மேலவையில் எதிர்க்கட்சிகளின் ஒன்றுபட்ட முயற்சிகள் ஆகியவை இணைந்த வகையில் இந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது. விவசாயம் குறித்த நவதாராளமய கொள்கைகள் மூலமாக விவசாயிகளை கசக்கி பிழிந்து லாபத்தை அதிகரிக்க முயற்சி செய்யப்படுகிறது. கடந்த 25 ஆண்டுகளாக கடன் சுமையால் வாடிய லட்சக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது என்ற பேரழிவான அம்சத்தை இந்த கொள்கைகள் தான் தீவிரப்படுத்தி வந்தன. மானியங்களை வெட்டி குறைப்பது, உற்பத்தி செலவை பெருமளவிற்கு அதிகரிக்க வழிவகுக்கும் வகையில் விவசாய இடுபொருட்களின் உற்பத்தி துறையில் பேராசை பிடித்த பன்னாட்டு நிறுவனங்கள் பெருநிறுவனங்களுக்கு நாட்டின் கதவுகளை அகல திறந்து வைப்பது, அந்நிய நிதி மூலதனத்தின் உத்தரவுகளுக்கு அடிபணிந்து விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான கட்டுப்படியாகும் விலையை தர தொடர்ந்து மறுப்பது, விவசாய உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்வதும் அதன் விளைவாக விவசாயிகளின் நிலைமை மேலும் மோசமாவது, சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை வரிசையாக கையெழுத்திடுவது, விவசாயத்திற்கான முறையான கடன் வசதியை சுருக்குவது, அதை பெருநிறுவனங்களுக்கு மடைமாற்றம் செய்வது, இதன் விளைவாக விவசாயிகள் கந்து வட்டிக்காரர்களையே பெரிதும் நம்பியிருக்க செய்வது, வறட்சி, வெள்ளம், சூறைக்காற்று போன்ற இயற்கை பேரழிவுகள் மட்டுமின்றி பூச்சிகள், காட்டு விலங்குகள் ஆகியவற்றின் தாக்குதல்களுக்கும் பயிர்கள் இலக்காவது, விவசாயிகளுக்கு பயனளிப்பதற்கு பதிலாக காப்பீட்டு நிறுவனங்களுக்கே பயனளிக்கும் வகையில் போலியான காப்பீட்டு வசதியை வடிவமைப்பது, நீர்ப்பாசனம், மின்சாரம் போன்ற விவசாயிகளுக்கு அத்தியாவசியமான துறைகளில் அரசு முதலீட்டை கடுமையாக வெட்டி குறைப்பது ஆகிய நவதாராளமயத்தின் முக்கிய அம்சங்கள் விவசாயத்தின் மீது தொடுத்துள்ள தாக்குதல்கள் விவசாயிகள் கடன் சுமையில் அழுந்துவதை அதிகரிக்க செய்துள்ளதோடு அதிர்ச்சியூட்டத்தக்க வகையில் விவசாயிகளின் தற்கொலைகளையும் அதிகரித்துள்ளன. மிக மோசமான குற்றவாளி பாஜகவின் மோடி ஆட்சி. ஏகாதிபத்தியத்தின் கட்டளைகளுக்கு அடிபணிந்து விவசாயம், தொழில்துறை மற்றும் இதர துறைகளில் நவதாராளமய கொள்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதில் நரேந்திர மோடியின் தலைமையிலான தற்போதைய பாஜகவின் மத்திய அரசுதான் மிக மோசமான குற்றவாளியாக உள்ளது. இயற்கையாகவே பாஜக தலைமையிலான மாநில அரசுகளும் இக்கொள்கைகளை தீவிரமாக பின்பற்றி வருகின்றன. தாராளமய கொள்கைகள் அமலாக்கப்பட்ட காலத்தில் விவசாயத்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் பற்றிய பரிசீலனையை கல்கத்தா பிளீனத்தின் அறிவுறுத்தலுக்கு இணங்க விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் அரங்கங்களில் குறிப்பிட்ட சில கடமைகள் என்ற ஆவணத்தையும் விவசாய அரங்கத்தில் செய்யப்பட்ட வேலைகள் குறித்த பரிசீலனை ஆகியவற்றை 2017 ஜனவரியில் திருவனந்தபுரத்தில் கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு விவாதித்து ஏற்றுக்கொண்டது. 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவின் தேர்தல் அறிக்கை விவசாயிகளின் முன் வைத்த அச்சே தின் தொடர்பாக கூறிய ஒவ்வொரு வாக்குறுதிக்கும் துரோகம் செய்த அரசு நரேந்திர மோடி தலைமையிலான தற்போதைய பாஜக ஆட்சி. கடந்த 4 கால பாஜக ஆட்சி ஏற்படுத்திய விளைவுகள்: தீவிரமாகியுள்ள விவசாய நெருக்கடியும் விவசாயிகளின் தற்கொலைகள் குறையாத நிலையும் நிலமில்லாத நிலையும் நிலம் தொடர்பான ஏற்றத்தாழ்வும் மிக வேகமாக அதிகரித்திருப்பது, இதுவரை கண்டிராத வகையில் நிலங்கள் பறிக்கப்படுவதும் விவசாயிகளிடமிருந்து நிலங்கள் பிடுங்கப்படுவதும் வன உரிமைகள் மீதான தாக்குதல் மற்றும் வன ஆதாரங்கள் கொள்ளையடிக்கப்படுவது, நிதி தொடர்பான தாராளவாதமும் கடனில் மூழ்கும் நிலையும் சுதந்திரமான வர்த்தகம் மற்றும் பொருளாதார ரீதியான தாராளவாதம் மீதான கவர்ச்சி, பணமதிப்பு நீக்கம் மற்றும் GST என விவசாயிகளின் மீதான தாக்குதல், விவசாயத்தை நிறுவனமயமாக்கல், விவசாயிகளின் வருமானத்திற்கு பதிலாக துயரங்களே இரட்டிப்பானது, விவசாய விளைபொருட்களின் விலைகள் முடிவே இன்றி வீழ்ந்து கொண்டே போவது, வறட்சி, வெள்ளம், அரசின் கவலையற்ற போக்குகளுக்கிடையே மனிதர்களின் துயரங்கள் தீவிரமானது, மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்புறுதி திட்டம் மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்பு ஆகியவற்றின் மீதான தாக்குதல், விவசாயத்துறையில் பணிபுரியும் பெண்களின் மீதான தாக்குதல் அதிகரிப்பு, கால்நடை வர்த்தகத்தை கட்டுப்படுத்தும் அரசின் அறிவிக்கை, காட்டு விலங்குகள் மற்றும் அலைந்து திரியும் கால்நடைகளின் அச்சுறுத்தல்கள், பருவநிலை மாற்றம் மற்றும் பாரிஸ் உச்சி மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட சமரசம், இவை அனைத்திற்கும் மேலாக கவலை தரத்தக்க வகையில் ஜனநாயகம் மற்றும் மதசார்பின்மை மீதான எதேச்சாதிகார வகுப்புவாத தாக்குதல்கள், நாடு தழுவிய அளவில் விவசாயிகளின் எதிர்ப்பு. இத்தகைய பின்னணியில் பாஜக அரசின் விவசாய கொள்கைகளுக்கு விவசாயிகளின் எதிர்ப்பு மேலும் விரிவடைந்துள்ளதும் தீவிரமாகியுள்ளதும் வியப்பை ஏற்படுத்தாது. விவசாயிகளின் இந்த எதிர்ப்பு 2 முக்கிய பகுதிகளை சுற்றியே அமைந்துள்ளது. நிலம் மற்றும் நிலம் தொடர்பான விஷயங்களுக்காக நடைபெறும் போராட்டங்கள், இயற்கையாகவே கடனில் இருந்து விடுதலை பெறுவது மற்றும் விவசாய பொருட்களுக்கான கட்டுப்படியாகும் விலை ஆகியவற்றை சுற்றியுள்ள விவசாயிகளின் துயரங்களுக்கு எதிரான போராட்டங்கள் ஆகியவை ஆகும்.